நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் தாசே ஞானவேல் அவர்கள் எழுதி இயக்கிய ஜெய் பீம் என்ற திரைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தீபாவளி வெளியீடாக அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியான இந்த திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் திரையிடப்பட்டிருக்கிறது. சூர்யா, பிரகாஷ்ராஜ், ரஜிஷா விஜயன், லிஜோமா ஜோஸ் ஆகியோர் நடித்துள்ள இந்த திரைப்படம் அவ்வளவு பரபரப்பை ஏன் ஏற்படுத்தியது என்று தேடுபவர்களுக்கு முதல் காட்சியிலேயே பதில் கிடைத்து விடுகிறது.
பாருங்க, மொத்தம் 12 உருப்படி, 6 குறவாசு, 4 இருளாசு, 2 ஒற்று. மத்தவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னால சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புங்க
சார். நிறைய பெண்டிங் கேஸ் இருக்கு சார், நாங்கள் ஒரு 6 பேராக எடுத்துக்கிறோம் சார்.
சார் எங்களுக்கு தான் சார் ப்ரெஷர் இருக்கு. இன்ஸ்பெக்டர் நேரில் வந்திருக்காரு சார், ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்காரு சார். பெண்டிங் கேஸ்லாம் சீக்கிரம் முடிக்கணும் சார்.
சார் நாங்களும் அதிகாரிக்கு பதில் சொல்லி ஆகணும், யூக்களா பிரிங்க.
ஒரு ஆள் மேல ஒரு கேஸ் தான் போடணும்னு சட்டம் இருக்கான்னா தலைக்கு 2 கேஸை போட்டு விடுங்க, எவன் வந்து கேட்க போறான்.
அதனை ஏற்றுக்கொள்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் எழுத்தாளர் தமிழ் பிரபா.
அதாவது சிறை மட்டும் இல்ல, கிடையாது சிறையில் இந்த கைதிகள் பாகுபாடு மட்டும் கிடையாது, சாதியின் மூலமான ஒரு அனுகூலம் வந்து எல்லா விதமான தளங்கள்லயுமே வந்து அனுபவிக்கிறாங்க. அந்த காஸ்ட் பிரிவிலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப எல்லா தளங்கள்லயுமே வந்து அதை வந்து ஒரு மேல் சாதியினர்கள் என சொல்லப்படுகிறவர்கள் அதை அனுபவிக்கிறாங்க. என்னன்னா தமிழ் சினிமால இவ்வளவு பட்டவர்த்தனமா இந்த சாதியோட பெயர்களை சொல்லி அப்படி பண்ணது இல்லை. இந்த படம் வந்து இவ்வளவு வெளிப்படையானதுங்கிறது அந்த முதல் காட்சியின் மூலமாகவே தெரிஞ்சிடுச்சு. அதுதான் இந்த படத்தை வந்து இது எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படமா வந்து மாறுது. ஒரு சினிமா தனம் ரொம்ப குறைவாக, ஒரு சாதி அதாவது எந்தெந்த சாதியை அனுப்புறாங்க, எந்தெந்த சாதியை வந்து இங்க நில்லுங்கடா அப்படின்னு சொல்றதுல வந்து தெளிவான தமிழகத்தில் சாதி நிலவக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்க்க முடியுது.
கதை இதுதான். 1993 நடந்த உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருளர் சாதியை சேர்ந்த செங்கேணி மற்றும் ராஜாக்கண்ணு தம்பதியினரை இந்த திரைப்படம் முன்னிலைப்படுத்துகிறது. ராஜாக்கண்ணு திட்டமிட்டு காவலர்களால் தாக்கப்பட்டு செய்யாத தப்பை ஒப்புக்கொள்ள வற்புறுத்தப்படுகிறார். பின்னர் காவல் நிலையத்தில் அவர் காணாமல் போகிறார். செங்கேணி தனது கணவருக்கு நீதி கிடைக்க வழக்கறிஞர் சந்துருவின் உதவியை நாடுகிறார். சந்துரு என்பவர் மனித உரிமைகளுக்காக போராடி வந்த ஒரு வழக்கறிஞர். அவரது பாத்திரத்தில் சூர்யா நடிக்கிறார்.
நீங்க பண்றது ரொம்ப பெரிய உதவி சார், ஆனா உங்களுக்கு கொடுக்க காசு எதுவும் எங்கிட்ட இல்லை. வித்தா காசு வர பொருள்னு இதா இருக்குது. தங்கத்துல தாலி கட்டி என்ன கூட்டியாருன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இல்லைன்னா இதே வித்து காசு கொடுத்துருவேன்.
பிறக்கும் போதே நான் வக்கீலா பிறக்கல, மனுஷன்தான் பிறந்தேன். பாம்பு கடிச்சு உயிர் காப்பத்தை அவசரமா ஒருத்தர் கூட்டிட்டு வராங்க, அவர்கிட்ட காசு இல்லைன்னு நீ வைத்தியம் பார்க்க மாட்டியா?
சிச்சி, காசு உசுருவோம்னா சார் அந்த போலீஸ்காரவங்க வந்தா கூட வைத்தியம் பார்த்துதான் அனுப்புவேன்.
ஒருத்தர்கிட்ட இருக்க திறமை எதுக்கு உதவுதோ அதை வச்சு தான் அதுக்கு மரியாதை. உன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைச்சதுன்னா இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன்.
இந்த திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் பொதுவாக வருகின்றது போல் வெளிப்படையான காதல் காட்சிகளோ சண்டை காட்சிகளோ இடம்பெறவில்லை. அது தற்போதைய மக்களின் ரசனையின் ஒரு வெளிப்பாடு என்கிறார் தமிழ் பிரபா.
சினிமா போக்குங்கிறத விட மக்களுடைய போக்கை தான் காட்டுது. மக்கள் வந்து வழமையான திரைப்பட காட்சிகளை வந்து அவங்க அதை தான் விரும்புறாங்கன்னு திரும்ப திரும்ப அதையே எடுக்கிறதுக்கு பதிலா கதையுடன் அவங்கள நம்ம ஒன்றி பயணிக்க வைத்தால் அவங்க வந்து எதையுமே பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி காதல் காட்சி, சண்டை காட்சி அப்படிங்கிறது வந்து நம்ம எதன் அடிப்படையில அதை வரையறுக்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. சண்டைன்றது இப்ப அடிச்சுக்கிறது தான் சண்டையா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற ஒரு 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 உரையாடல் இருக்குல்ல, அதுவும் ஒரு சண்டை தான் நான் பாக்குறேன். அப்புறம் அந்த பெண் தொடர்ந்து தன் கணவனுக்காக ஒரு அல்லல் உருவது, தொடர்ந்து போராடுவது, காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது, இதை விட என்ன ஒரு சிறந்த காதல் காட்சிகள் நம்மளால எழுதிட முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த திரைப்படத்துல காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள்லாம் இருக்கு, ஆனாலும் அது தமிழ் சினிமா வரையறுத்த, தமிழ் சினிமாவில் வழமையாக காட்டப்பட்ட ஒரு சட்டகத்திலிருந்து விலகி இருக்கிறதா ரசிக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்கு. காதலையும் அநீதிக்கும் அநீதிக்குமான உரையாடல் சண்டையும் நம்ம ரசிக்கிறோம். ஆனா அது வழமையான வடிவங்கள் எல்லாம கதையோட ஒன்றி போயிருக்குது. அதுதான் வித்தியாசமா நான் பாக்குறேன்.
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே சாதியம் எப்படி சமுதாயத்தின் எல்லா நிலைகளிலும் பிரதிபலிக்கிறது என்பதை எழுத்தாளர் இயக்குனர் தாசே ஞானவேல் இயல்பாக நடப்பது போலவே காட்சிகளில் சேர்த்திருக்கிறார். குறிப்பாக வழக்குரைஞர் சந்துரு அவர்கள் காவல்துறை அதிகாரி ஒருவருடன் நடத்துகின்ற உரையாடல்.
சார், அத்தீர் ஸ்டேஷனோட போலீஸ் என்கொயரி ஸ்டேட்மெண்ட் சார். இது அதோட வீடியோஸ்.
ஓகே,
ஐஜி சார் உங்கள்கிட்ட கொடுக்க
சொன்னார். இந்த கேஸில் உங்களோட பெர்செப்ஷன் என்ன நடராஜ்? மூணு பேரும் தப்பிச்சு போயிருக்க முடியுமா?
அது ஒரு சின்ன ஸ்டேஷன் சார், நைட் டைம் வேறு, நாலே போலீஸ் திறந்துருக்காங்க, அதிலே ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க சார். அதனால் மூணு பேர் தப்பிச்சு போக நிறைய வாய்ப்பு இருக்குது சார். பயத்தில் எஸ்ஐ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாதியில் இருக்கவங்க நிறைய பேர் திருட்டு கேஸில் கன்வெர்ட் ஆகுது ரொம்ப சகஜம் சார்.
திருடனுங்க இல்லாத ஜாதி இருக்கா நட்ராஜ்?
சார்,
உங்கள் ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி இவங்க இப்படி தான் பிராண்ட் பண்ணுறதுன்னு பாட்டுங்க.
சாரி சார், நான் அப்படி மீன் பண்ணல சார்.
இட்ஸ் ஓகே, பார்த்துட்டு நான் ஐஜிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லுங்கள்.
ஓகே சார்.
இன்னொரு இடத்தில் வழக்குரைஞர் சந்துரு அவர்கள் சிறுவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு மாறுவேட போட்டியில் கலந்து கொள்கிறார். அதன் பின் இதை சொல்கிறார்.
காந்தி நேருன்னு எல்லா முக்கியமான தலைவர்களும் இருக்காங்க, ஏன் அம்பேத்கர் மட்டும் இல்ல?
இந்த திரைப்படத்தில் வந்திருக்கும் ஒரு காட்சி வட இந்தியாவில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை அதிகாரி ஒருவர் கன்னத்தில் அரைந்து தமிழில் பேசும்படி கேட்கிறார்.
साहब, मैंने पहले कुछ बात किया साहब, लेकिन वो नहीं बोल
आटी
ये हैं सर, इन्हें अड़िकरेंगे
तमिल ले पैसे सोले
सोली रहे हैं सर, यंगे एरिया ले तेरे जो पसंद सर.
இந்த காட்சியில் தவறில்லை என்று கூறும் தமிழ் பிரபா தற்போதைய சூழலின் பிரதிபலிப்புத்தான் என்கிறார்.
அது இங்க அந்த இந்தி திணிப்புங்கிறது சமீபமா ஒரு வகையில தென்னிந்தியா பகுதிகளில் அதை வந்து கொண்டு வர பாக்குறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக தான் அந்த காட்சியை நான் பாக்குறேன். வட இந்தியாவில் அது குறித்து ஒரு எதிர்ப்பு வருவது என்பது இயல்பானது. ஆனால் நம்முடைய தரப்புடைய பதிலை மிக தெளிவாக கதையில சரியான ஒரு இடத்துல வந்து பயன்படுத்திட்டாங்கன்னு நான் சொல்லுவேன்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அண்மையில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ஜெய் பீம் என்ற திரைப்படம் குறித்த ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த திரைப்படம் காக்கி சட்டைக்கும் கருப்பு சட்டைக்கும் காவல்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான ஒரு போர் என்று விமர்சகர் ஒருவர் எழுதியிருக்கிறார். மேலோட்டமாக பார்த்தால் அப்படித்தான் தெரியும். ஆனால் இந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது என்று தெரிந்திருந்தால் அந்த விமர்சகர் அப்படி கூறியிருப்பாரா என்பது எனது கேள்வி.
போலீஸ்னா ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோபம், வெறுப்பு?
யார் மேலேயும் வெறுப்பெல்லாம் இல்லை சார், சமூகத்து மேலே அன்பும் அக்கறையும் இருக்கு.
அதே அன்பும் அக்கறையும் போலீஸ்காரனுக்கும் இருக்குங்க.
அப்படிங்களா?
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக குரல் கொடுத்து வருபவரும் அவர்களுக்காக செயல்பட்டு வருபவருமான பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்கள் இந்த திரைப்படம் எடுப்பதற்கான பின்னணி என்ன என்று எம்மிடம் கூறினார்.
கல்வி பணி, மனித உரிமை பணிகள்ல நாங்க எல்லாரும் இணைகிறோம். அப்படி இணைகிற காலகட்டத்துலதான் தந்துரு சார் நேரில் தனியாக எடுத்து நடத்திய வழக்கு சொல்லி செஞ்சு அப்ப நம்ம இந்த இருளர் தொடர்பாக இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க குறவரிடத்தை சேர்ந்தவங்க, அவர் ராஜாக்கள். அந்த வழக்கு சார் வந்து அதை சிறப்பா எடுத்து நடத்திருக்காரு. அப்ப அந்த வழக்கை பற்றி சொல்லும் போதுதான் அதை இப்படி ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு. அது என்னன்னா, அதே மாதிரி சம்பவம் எப்படி குறவர் இனத்துல கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரியான இது வந்து இருளர் சமூகத்திலும் இருக்கு. இங்க ஒரு பாதுகாப்பு சங்கமும் இருக்கு. இங்க நிறைய அது மாதிரி வழக்குகளும் மட்டும் இருக்கு. அதனால அதை மையமாக வைத்து ஒரு கதையாக உருவாக்கி இருக்காங்க. அப்ப குறவர் பின்னணிக்கு பதிலாக இந்த இருளர் பின்னணி, பார்வதினா செங்கை, அந்த மாதிரி வச்சு இந்த இதை எடுத்திருக்காங்க. அதுல இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப உண்மைக்கு நான் சொன்ன ஒரு எழுத்தாளர்.
ஆனால் இது போன்ற ஒரு திரைப்படம் மட்டுமே சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா, காவல்துறையின் மனதில் மாறுதல்கள் வருமா என்ற கேள்விக்கு தமிழ் பிரபா ஆம் என்கிறார்.
எல்லாருமே நினைக்கிறோம் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. அதாவது இந்த படம் வந்த அடுத்த நாள் முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு, தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடுறாரு பட்டாத்தரம். ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து நார்மலா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாங்க, எங்களுக்கு வந்து பக்கத்துல பந்தியில உட்கார வைக்க மாட்டாங்க, கோயில்ல இடம் கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு ரேஷன் கார்டு பட்டா எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களை சந்திச்சு ஒரு பெரிய ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்தி அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. சோ ஒரு பெண் காணொலியில பேசுனதுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னா, இப்ப சூர்யா மாதிரி நடிகர்கள் நடிச்சு இந்த அளவுக்கு சமூகத்தோட அதிர்வு உண்டான திரைப்படத்தின் மூலமா ஸ்டாலின் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு அடுத்த நாளே ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே அவரே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், சில காவலர்கள் இம்மாதிரி நடந்து கொள்வது வருத்தத்திற்குரியதுதான் என அவரே குறிப்பிட்டிருக்கிறார். இது உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்கிற பொழுது யாராலும் மறுக்க முடியாத ஒரு சம்பவமாகத்தான் அந்த திரைப்படம் இருக்கிறது. தமிழக காவல்துறையினரும் பரவலாக இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நடவடிக்கையில் சில மாற்றங்கள் வருமாயின் அதுவே இந்த திரைப்படத்தை எடுத்ததற்கான நோக்கமாக அமையும் என சொல்கிறேன்.
இப்படியான திரைப்படங்கள் தமிழ் திரையுலகிற்கு புதிதல்ல என்று கூறும் தமிழ் பிரபா இதனை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ள ஒரு மாற்றமாக பார்க்கிறார்.
இன்றைக்கு முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து பரவலா இந்த மாதிரியான திரைப்படங்கள் வருது. இதுக்கு முன்னாடி வராமல் இருந்திருக்கலாம். சமகாலத்தில் சாதி எதிர்ப்பும் எளிய மக்களுடைய வாழ்வியலை பதிவு செய்ய வேண்டும் என்கிற எத்தனத்துடன் பல இயக்குநர்கள் திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இயக்குனர் ரஞ்சித்துடைய வருகைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த விளிம்புநிலை மக்களை ஒட்டிய ஒரு திரைப்படங்கள், அவர்களுடைய அரசியல் பார்வையை முன்வைக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. அது நம்ம மெட்ராஸ் படத்துல இருந்து கூட நம்ம அதை நம்மளால அதை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள், அசுரன், கர்ணன், இது மட்டும் இல்லாம இயக்குனர் ராஜமுருகன் அவர் வந்து கம்யூனிஸ்ட் சிந்தனை சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கிறாரு. மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி திரைப்படத்தை சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து திரைப்படங்கள் தொடர்ந்து இந்த காலத்துல வந்து வந்துட்டு இருக்கு. அதைதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கபாலியா இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், இந்த திரைப்படங்கள் நடிச்ச நடிகர்களை விட இந்த படம் யாரை முன்னிறுத்தி யாரை பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்பொழுது விளிம்புநிலை மக்களை ஒரு காலமாக தான் நான் சினிமாவில் இந்த பீரியடை சொல்லுவேன். அந்த வகையில் மிக ஆரோக்கியமான ஒரு சூழலாகத்தான் நான் இந்த சமகாலத்தை பார்க்கிறேன்.
ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த திரைப்படம் அண்மை நாட்களில் வெளிவந்த ஒரு அற்புதமான படைப்பு என்கிறார் தமிழ் பிரபா.
இந்த திரைப்படம் வந்து தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான ஒரு திரைப்படங்கள்ல ஒன்னா நம்ம வந்து இந்த திரைப்படத்தை வந்து வைக்க முடியும். குறிப்பா தமிழ் சினிமா சூழலிலே இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களை பத்தின பிரதிகள் மிக குறைவு. அதே போல பதிவு செய்யப்படாத மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ததாலேயே இந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவம். அதை தாண்டி இந்த படத்துடைய திரைமொழி அந்த கதை கரு எடுத்துக்கிட்ட கதை கருக்கு விலகாம பார்வையாளனுடைய உணர்வை அந்த கதையோடு ஒன்றை செய்து ஒரு நிறைவு அளிச்ச ஒரு திரைப்படமாகவும் இது இருக்கு. அதனாலதான் ரொம்ப முக்கியமா நான் வந்து இதை
அடிக்கோடு தமிழ் பிரபாவிற்கு பிடித்த காட்சி எது என்று கேட்டதற்கு,
அந்த பெண் அவர்களுடைய அந்த ஜீப்பில் ஏறாமல் நடந்து வருவார்கள், அந்த போலீஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க அந்த பொண்ணை, அப்புறம் டிஜிபியே போன் பண்ணி அந்த பொண்ணை விட்டுடுன்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு வந்து நான் அவங்க ஜீப்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சாலையில் அவங்க நடந்து வர ஒரு இந்த வைராக்கியம் வந்து எனக்கு மிகவும் நெகிழ்வாக்கிய ஒரு காட்சி அது.
எனக்கு என்னவோ திரைப்படத்தில் வருகின்ற கடைசி ஒரு நிமிடத்தில் வருகின்ற காட்சி மாற்றம் வந்துவிட்டது என்பதை அடையாளமாக சுட்டி காட்டுகிறது. அதை நான் சொல்லவில்லை, நீங்களே பார்த்தறியுங்கள்.
ஒரே ஒரு கேஸ்ல ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இமேஜையும் காலி பண்ணிட்டான். உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை தப்பையாத சரியா பட சொல்லுங்க.
சாரி சார்.
சமரசம் இல்லை சமர் இது சரி நிக்க ராக துயரம் இனி ஏது துணிந்து வாடா
குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குரிய
மாற்றம் உண்டா
is a very powerful weapon.
யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
காந்தி நேருன்னு எல்லா முக்கியமான தலைவர்களும் இருக்காங்க, ஏன் அம்பேத்கர் மட்டும் இல்ல?
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.